பிறகு அடுத்தபடியாக அடுத்த பொருள். ஆக முதலிலே முப்பொருள்களிலே முதலிலே ஆசிரியர் உணர்த்துவது பாசத்தை பற்றிய உண்மையைத்தான். பிறகு இரண்டாவதாக அவர் உணர்த்துவது பசு, பசுவாகிய ஆன்மாவினுடைய இயல்பு. அந்த ஆன்மாவினுடைய பசுவினுடைய இயல்பை தெரிந்து கொள்வதிலேயும் இதே போல மூன்று படிநிலைகள். முதலாவதாக ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். ஆக ஞானாசிரியர் முதலிலே அந்த மாணாக்கனுக்கு ஆன்மாவினுடைய பொது இயல்பை உணர்த்துவார். எனவே ஆன்மாவை பற்றி முதலிலே பொதுவாக தெரிந்து கொள்ளுதல், ஆன்ம ரூபம். என்ன பொதுவாக தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? இந்த உடம்பு ஆன்மா அல்ல, உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல, சூக்ம தேகம் ஆன்மா அல்ல என்றெல்லாம் படித்தோமே, பிரம்மமும் ஆன்மா அல்ல என்றெல்லாம் மூன்றாம் சூத்திரத்திலே படித்தோமே, அப்படி இவையெல்லாம் ஆன்மா அல்ல, ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கிறது. அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நான் இந்த உடம்பு அல்ல, நான் உடம்புக்கு வேறாக இருக்கிற தனிப்பொருள், நான் அறிவுப்பொருள், நான் சித்துப்பொருள். நான் அறிவுப்பொருள், ஆனால் நானாக அறிகின்ற திறன் எனக்கு இருக்கிறதா? தானாக அறிகிற சுதந்திர அறிவு எனக்கு இருக்கிறதா என்றால் ஆன்மா அறிவுடைய பொருள்தான். ஆனால் தானாக எதையும் அறியக்கூடிய சுதந்திரம் ஆன்மாவுக்கு இல்லை. அறிவிக்க அறியும் இன்னொரு துணை அறிவித்தால் அன்றி தானாக எதையும் அறிய மாட்டார், அறிவிக்கத்தான் அறியும். இப்படி இந்த கருத்துக்களை, இந்த உண்மைகளை முதலிலே பொதுவாக ஞானாசிரியர் முகமாக தெரிந்து கொள்ளுதல்தான் ஆன்ம ரூபம். பிறகு இரண்டாவது படிநிலை ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் இரண்டாவது. ஆன்மா தன்னை தரிசிக்கிறது, தன்னை காணுகிறது, தன்னுடைய உண்மையான இயல்பை தெரிந்து கொள்ளுகிறது. என்ன உண்மை? நான் பாசத்தை போல அசத்தும் அன்று, பதியாகிய கடவுளைப் போல சத்தும் அன்று. நான் சத்தும் அல்லேன், அசத்தும் அல்லேன், நான் சதசத்து. உடம்போடு கூடியிருக்கிற போது, அசத்தாகிய உடம்பை கூடியிருக்கிற போது அசத்தாகவே இருக்கிறேன், உடம்பாகவே இருக்கிறேன். சத்தாகிய சிவத்தைச் சேரும்போது சிவமாகவே இருக்கிற நிலை எனக்கு உண்டு, சார்ந்ததன் வண்ணமாக. எனவே என்னுடைய இயற்கையான நிலை என்ன? என்னுடைய இயற்கையான நிலை அறிவு பொருளாகிய நான், என் இனமாகிய சிவத்தை, அந்த அறிவு பொருளாகிய பேரறிவு பொருளாகிய சிவத்தை சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் எனக்கு உரிய உண்மையான இயல்பு, அதுதான் எனக்கு இயற்கை. இந்த ஜடமாகிய உடம்போடும் கருவிகளோடும் உலகத்தோடும் சேர்ந்து வாழ்கிறேனே, இந்த நிலை எனக்கு செயற்கை, என்னுடைய உண்மையான இயல்பு அன்று என்ற இந்த உண்மைகளையெல்லாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது படி சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த உண்மை பதியும். சிந்திக்க வேண்டும், சிந்தனை மிக முக்கியம். சிந்தித்தால் அன்றி இந்த உண்மைகள் விளங்க மாட்டான். அந்த இரண்டாவது நிலைதான் ஆன்ம தரிசனம். அப்படி சிந்திக்க சிந்திக்க என்ன தெளிவு உண்டாகும்? இந்த உண்மையை தெளிவாக அறிந்து இந்த ஆன்மாவானது இந்த பாசங்களிலிருந்து விடுபடும், பற்றில் பாசப்பற்றிலிருந்து விடுபடும். அப்போது ஆன்மா தூய்மை அடையும், ஆன்மா இப்பொழுது மலங்களாகிய அழுக்கோடு கூடி அசுத்தமடைந்திருக்கிறது, மாசு படிந்த ஆன்மாவாக இருக்கிறது. இந்த மாசு உடைய ஆன்மாவிலே இறைவன் தோன்றமாட்டான். இறைவனோ அவனுடைய திருவருளோ விளங்கி தோன்றார். இப்படி கேட்டு சிந்தித்து அதன் பயனாக இந்த மாசுகளிலிருந்து, இந்த குற்றங்களிலிருந்து, இந்த மலங்களிலிருந்து, மும்மலங்களிலிருந்து நீங்கினால் அதுதான் ஆன்மசுத்தி எனப்படும். சுத்தி என்றால் என்ன பொருள் சொன்ன? நீங்குதல். இங்கே இதிலிருந்து நீங்குகிறது, மலங்களாகிய மாசிலிருந்து நீங்கி ஆன்மா தூய்மை அடைகிறது, ஆன்மசுத்தி. இந்த வகையில ஒன்பதாம் நூற்பா, பத்தாம் நூற்பா, பத்தாம் நூற்பா தான் ஆன்மசுத்தி, பத்தாவது நூற்பா ஆன்மசுத்தி. ஒன்பதாம் நூற்பா என்பது எட்டாம் நூற்பா கேட்டல், ஒன்பதாவது சிந்தித்தல். ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல், பத்தாவது நூற்பா தெளிதல், அதுதான் ஆன்மசுத்தி. ஒன்பதாவது நூற்பாவில் என்ன சொல்லுகிறார்? ஒன்பதாம் நூற்பா முதல் பாட்டு பாருங்க. இல்ல, சித்தியார் பாட்டு. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை, பதிஞானத்தாலே, பதிஞானத்தாலே. இது ஆசிரியருடைய அறிவுரை, உபதேசம். நீ பதிஞானத்தாலே காண்பாயா, பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே. பதிஞானம் என்பது என்ன? இறைவனுடைய திருவருள் ஞானம், அருள் ஞானம். பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி, அந்த சிவத்தை பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முடியாத சிவத்தை அவனுடைய அறிவாகிய திருவருளாலே, திருவருளாகிய கண்கொண்டு சிவத்தை காண்பாயாக. உன்னுடைய அறிவிலே மாணவனே, உன்னுடைய அறிவிலே இருக்கின்ற சிவபரம்பொருளை வேறு உன்னுடைய அறிவினால் தேடிக்காண முயலாது. உன்னுடைய அறிவை விட்டு அவனுடைய அறிவை பெற்று காண்பாயாக. ஆக ஆன்மா தன்னுடைய அறிவினாலே சிவத்தை காண முடியாது. அதனுடைய அறிவு என்ன? பாசஞானம் பசுஞானம் என்பவை ஆன்மாவுக்கு உரிய ஞானங்கள். பாசஞானம் என்பது என்ன? இந்த கருவிகளாலே வருகிற அறிவு ஆன்மாவுக்கு, ஐம்பொறி முதலிய கருவிகளாலே பெறுகிற அறிவு பாசஞானம். அதை கொண்டு இறைவனை காண முடியாது, உலகத்தை தான் காண முடியும். எனவே பாசஞானம் பயன்படாது இறைவனை காண. அடுத்து பசுஞானம் என்பது இந்த கருவிகளிலிருந்து நீங்கி ஆன்மா வியாபக அறிவை பெற்று நான் என்ற செருக்கோடு, நானே பிரம்மம், நானே பரம்பொருள் என்று செருக்கி நிற்கிற அந்த பசுஞானத்தினாலேயும் இறைவனை காண முடியாது. இறைவன் அந்த நேரத்தில் ஒளிந்து விடுவான். எனவே எங்கே தன்முனைப்பு செருக்கு இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் வெளிப்பட மாட்டான். எனவே பசுஞானம் என்பது செருக்கோடு கூடிய ஞானம், தன்னையே பெரிய பொருளாக கருதுகிற ஞானம். எனவே பசுஞானத்தாலும் பாசஞானத்தை விட இது பசுஞானம் உயர்ந்ததுதான், பெரியது. ஆனால் அந்த அதைவிட பெரியவன் இறைவன். எனவே இந்த இரண்டு ஞானங்களும் பயன்படா அவனை அவனுடைய அறிவினாலே, அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்ற கருத்து. எப்படி சூரியனை அவனுடைய ஒளியினாலேயே தான் நாம் காண்கிறோம். சூரியனை வேறு ஒளிகளால் காண முடியாது. அவனுடைய ஒளி காட்ட நாம் சூரியனை பகலவனை பார்க்கிறோம். அதுபோல இறைவனை அவனுடைய ஞானத்தாலே தான் காண வேண்டும். எனவே பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி, உன்னுடைய அறிவிலே, உள்ளத்தே என்றால் உன்னுடைய ஆன்ம அறிவிலே நாடி, நீ தேடி காண்பாயாக. பாத நீளர் கீழ் நில்லாதே நீங்கிப்போதின். அப்படி பதிஞானத்தை பெற்று அந்த பதிஞானத்தாலே சிவத்தை கண்டாலும் கூட அந்த சிவத்தினுடைய காட்சி அந்த ஆன்ம அறிவிலே நிலைத்து நில்லாது. ஏனென்றால் இந்த ஆன்மா எப்பொழுது சிவனை மறந்து உலகத்தை நோக்குகிறதோ அப்போது சிவம் காட்சிப்படாது. எனவே இந்த ஆன்மாவானது பல பல பிறவிகளிலே இந்த உலகத்தோடு வாழ்ந்து உலக பழக்கத்தின் காரணமாக சிவத்தை கண்டாலும் கூட அந்த நிலையிலேயே நிலையாக இருக்க முடியாமல் உலகத்தின் மீது அதற்கு அவ்வப்போது ஆசை உண்டாகும். உலக ஆசை விடாது. அப்போ அப்படி அந்த ஆன்மாவினுடைய நோக்கம் உலகத்தை உலகத்தின் மீது சென்றால் இறைவன் மறைந்து விடுவான். எனவே நிட்டை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நிட்டை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? உறுதியாக நிற்றல், அதுதான் நிட்டை. நிஷ்டை என்றால் உறுதியாக நிற்ற, அது கடைசி நிலை. எனவே வேறு உலகத்தை நோக்காது, வேறு சிந்தனை செல்லாது, இறைவனிடத்திலேயே எப்போதும் அழுந்தி ஒன்றி நிற்பதுதான் நிட்டை. உறுதியாக அவனிடத்திலேயே ஒன்றி நிற்பது நிட்டை. அந்த நிலை இப்பொழுது வரவில்லை, இது தொடக்க நிலை. எனவே அந்த மாணவனுடைய உள்ளம் உலகத்தை நோக்குகிறது, அப்போது அந்த இறைக்காட்சி மறைந்துவிடும். அப்போது அந்த மாணவன் ஆசிரியரிடம் கேட்கிறான், ஐயா இந்த என்னுடைய இந்த மன அலைவு ஒரு பொருளிலே நில்லாமல் இப்படி உலகத்திற்கும் இறைவனுக்கும் இடையே ஊசலாடுகிற என்னுடைய மனம், இக்கே சொல்லுவார் இன்னொரு இடத்துல, அங்கும் இங்குமாகி அலமருவோர். அங்கும் இங்குமாகி உலகத்திற்கும் சிவத்திற்கும் இடையிலே ஊசலாட்டம். அப்பர் சுவாமிகள் சொல்லுவாரே இந்த ஊசல் எப்படி சொல்லுவார், உரு கயிற்று ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிற்று ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம். என்னுடைய மனமானது இப்படி ஊசலாடுகிறது. பெருகயிற்று ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அரு கயிற்று ஊசலானேன். அந்த அந்த இரண்டு கயிறுகளும் அருந்தால் அந்த ஊசல் தரையிலே தங்கி நிலையான ஒரு தன்மையை பெற்றுவிடுது. இப்போது நான் உன்னுடைய திருவடியிலே அருகயிற்று ஊசல் போல ஆகிவிட்டேன். அருகயிற்று ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே என்று பாடுகிறார். எனவே அந்த நிலை வராமல் இப்பொழுது இடைப்பட்ட நிலையில இந்த மாணவன் நிற்கிறான். அவனுடைய உள்ளம் உலகத்தை நாடி செல்லுகிறது. அப்போது மாணவருக்கு ஆசிரியர் உபதேசிக்கிறார், இந்த உலக நாட்டம் உலகப்பற்று ஒழிய வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய உண்மையான இயல்பை நிலையாமையை நீ உணர்ந்து பார். இந்த உலக வாழ்க்கை என்பது பெய்தேர் காணல் நீர் போன்றது. காணல் நீர், நாம் காணுகிற இந்த உலகமும் உலகப் பொருள்களும் நிலையற்றவை. காணல் நீர் தூரத்திலே தெரிகிறது, நீர் போல் இருப்பதை போல தெரிகிறது, உண்மை போல தெரிகிறது. ஆனால் நாம் நெருங்க நெருங்க அவை இல்லையாக போகின்றன. அதுபோல இந்த உலகப் பொருள்கள் நிலைத்துள்ளவை போல நமக்கு தெரிகின்றன. இது ஒரு தவறான தோற்றம். உண்மையிலே இவை நிலையற்றவை என்ற உண்மையை நீ சிந்திக்க வேண்டும். எனவே இது சிந்தனை, இரண்டாவது சிந்தித்தல். எனவே சிந்திக்க வைக்கிறார் மாணவரை என்று அப்படி சிந்தனை செய்ய வைத்து அதற்கு உதவுவதுதான் திரு ஐந்தெழுத்து என்ற மந்திரம். சிந்தனைக்கு உதவுகிற மந்திரம் திரு ஐந்தெழுத்து. அதற்கு பல பல உபாயங்களை எல்லாம் நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், பல வழிமுறைகள். அதுல ஒன்று திரு ஐந்தெழுத்து, வழிபாடு, மந்திரம், பாவனை, கிரியை என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனவே திரு ஐந்தெழுத்து அதுலேயும் எத்தனை வகை? திரு ஐந்தெழுத்துல ஒன்றா இரண்டா? அந்தந்த மாணவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப, அறிவு நிலைக்கு ஏற்ப தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், திசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம் என்று பல வகை. கொடிக்கவியில ஒரு பாட்டு வருது அந்த திரு ஐந்தெழுத்தை பற்றி, நினைவிருக்கா? அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரியெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்தோடு பேசா எழுத்துடனே கூசாமல் காட்ட கொடி. எத்தனை எழுத்து? அஞ்செழுத்து, எட்டெழுத்து, ஆறெழுத்து, நாலெழுத்து, பிஞ்செழுத்து, பெரிய எழுத்து, பேசும் எழுத்து, பேசா எழுத்து, என்னென்ன எழுத்து நமக்கு? அஞ்செழுத்து என்றால் அது சிவாய நாம. அது இங்கே இந்த ஞான நெறியிலே சிவாய நாம அது அஞ்செழுத்து. பிறகு எட்டெழுத்து என்று சொல்லுவது அவர் அந்த ஓம் என்ற மூல மந்திரம் முதலில் சேர்த்து ஓம், அடுத்து ஹாம் ஹவும் என்ற ரெண்டு வித்தெழுத்து, பீஜெழுத்து என்று நேர்த்து பார்த்தோம் அல்லவா, பீஜ மந்திரம் ஓம் ஹாம் ஹவும் சிவாய நம என்று இந்த மூன்றையும் கூட்டி ஐந்து மூன்று எட்டு, அது எட்டெழுத்து. ஆறெழுத்து என்பது அந்த ஓம் என்பதை மட்டும் சேர்ப்பது. நம்ம மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் அல்லவா, போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய புறம் ஏனை போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய சயசய போற்றி போற்றி. என்ன அருமையான பாட்டு! இது ஆறெழுத்து மந்திரம். பிறகு நாலெழுத்து மந்திரம் என்பது அந்த சிவாய என்பதோடு ஓம் சேர்ப்பது, சிவாய நாலெழுத்து. அடுத்து பிஞ்செழுத்து, பிஞ்செழுத்து என்பது அந்த அந்த மூன்றெழுத்து, சிவாய என்பது பிஞ்செழுத்து. பெரு எழுத்து என்பது அந்த யகாரம் போய் சிவா என்ற இரண்டு பெரு எழுத்து. பிறகு கடைசியில பேசும் எழுத்து, பேசா எழுத்து. பேசும் எழுத்து என்பது சிவா. ஆமா, அது அதேதான். ஏன் அதற்கு பேசும் எழுத்து என்று ஏன் அதற்கு பேர் வைத்தார் என்றால், இந்த சி என்பது சிவம், வா என்பது திருவருள், அந்த யா என்பது உயிர் ஆன்மா. அந்த உயிரானது முதலிலே திருவருளைத்தான் சேரும். அந்த யகாரம் தனக்கு முன்னே உள்ள வகாரமாகிய திருவருளோடு சேர்ந்த நிலை அது அருள் நிலை. அது அருள் நிலை, அதுதான் பத்தாம் நூறுப்பா, பத்தாவது சூத்திரம் அதுதான். அருள் நிலை, திருவருளோடு கூடிய நிலை. அந்த சிவனது அருளை பெற்ற அவர்கள் தங்களுடைய அந்த அருள் அனுபவத்தை உலகத்திற்கு சொல்லுவார்கள். நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்களே திருமுறை பாடல்கள், அவையெல்லாம் அருள் நிலையிலே நின்று பாடப்பெற்றவை. அது அருள் நிலை, அது பேசும் எழுத்து. பேசா எழுத்து என்றால் அந்த வா என்ற திருவருளும் போய்விட வகாரம் நீங்கி சி என்ற சிவம், சிவத்தோடு அந்த ஆன்மா நிட்டையிலே அழுந்தி நிற்கிற போது, அந்த நிட்டையிலே அழுந்திருக்கிற போது அது பேச்சு எழாத, பேசாத மௌன நிலை, அது மோன நிலை. எனவே அங்கே பேச்சு இல்லை, சொல் இல்லை, அனுபவம்தான். எனவே அது பேசா எழுத்து என்று சொல்லுவார். அந்த சி அதாவது ஆன்மாவும் சிவமும் ஒன்றுபட்டிருக்கிற நிலை, அதை நாய் ஓட்டும் மந்திரம் என்றும் இந்த சீங்கிறோம் இல்லையா சி, இதை மறைமொழியாக மறைமொழியாக அப்படி சொல்லுவார்கள், வெளிப்பட சொல்லக்கூடாது என்று நாய் ஓட்டு மந்திரம் என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் அந்த திரு ஐந்தெழுத்து வகைப்படுத்தியிருக்கிறார்கள். உபாவதி சிவன் திருவுள் பயனில் சொல்லுகிறார், எல்லா வகையும் இயம்பும். இப்படி பல வகைகளை எல்லா வகைகளையும் சொல்லுவது ஏனென்றால், எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகை நினைந்து என்று சொல்லுகிறாரே. எனவே இறைவனிடமிருந்து அகன்று நில்லாமல் செல்லாதபடிக்கு அவனை காக்கின்றவை இந்த திரு ஐந்தெழுத்து என்கிறார். எனவே இவையெல்லாம் உபாயங்கள். எதற்கு? ஆமா, இறைவனிடமிருந்து நீங்காமல் இருப்பதற்கு. எனவே ஆன்ம சுத்தி, எனவே ஆன்ம சுத்தி என்பது என்ன? ஆன்மா இந்த மலங்களிலிருந்து நீங்கி, ஆணவ மலம் நீங்கினால் என்ன நீங்கும்? ஆணவ மலத்திலிருந்து நீங்கினால் யான் எனது என்ற செருக்கு நீங்கும், யான் எனது என்ற செருக்கு போய்விடும். எனவே இந்த நான் என்ற தன்முனைப்பு இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபடவே முடியாது, இறைவனோடு ஒன்றுபட முடியாது. இந்த நான் என்பது போக வேண்டும். எனவே ஆணவ மலம் நீங்கினால்தான் இந்த நான் என்ற நினைப்பும் நீங்கும். இது ஆணவ மலம் நீங்கிய நிலை. அடுத்து மாயை நீங்கினால் என்ன நீங்கும்? மாயை கண்மங்கள் நீங்கினால் ஆன்மாவுக்கு உலகப்பற்று நீங்கும், உலகப்பற்று நீங்கும். இப்படி இந்த ஆன்மாவானது அகப்பற்று புறப்பற்று ஆகிய எல்லா பற்றுக்களையும் துறந்து சிவத்தையே பற்றி கொண்டு இருக்கின்ற நிலை ஆன்ம சுத்தி. பிறகு மூன்றாவது, இப்ப இது மூன்றும் ஆன்மாவை பாசத பசுவை பற்றிய அறிவு அறிவிலே உள்ள படிநிலைகள், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. பிறகு மூன்றாவது பொருள் தான் பதியாகிய சிவம். அதை பற்றி அறிவதிலே உள்ள படிநிலைகள், முதலாவது சிவரூபம். அதே போல ரூபம் என்றால் என்ன பொருள்? பொதுவாக அறிவது ரூபம், சிவரூபம். இந்த இடத்துல சிவம் என்றால் சிவத்தை குறிக்கவில்லை, திருவருள். சிவம் என்றால் திருவருளை குறிக்கும். எனவே இறைவன் தானும் சக்தியுமாக இரண்டு கூறுபட்டு நிற்கிறானே, தானும் சக்தியுமாக நிற்கிறான். முதலில் இந்த ஆன்மாவானது அந்த திருவருளாகிய சக்தியைத்தான் முதலிலே உணரும், அதற்கு பிறகுதான் சிவம். முதலிலே சக்தியை உணர்ந்து பிறகு சிவத்தை உணரும். எப்படி கண்ணானது முதலிலே சூரிய ஒளியை அறிந்து பிறகுதான் சூரியனை அறியும், அதுபோல. எனவே சிவரூபம் என்றால் இறைவனுடைய அருள் ஒளியை அறிதல், பொதுவாக அறிதல். பிறகு இரண்டாவது நிலை சிவ தரிசனம். அந்த திருவருளை பொதுவாக அறிந்து ஐயமாக அறிதல், சிந்திக்கிற காலத்திலே ஐயமாக அறிதல் திருவருளை. ஆக நடுவில் உள்ள நிலையெல்லாம் என்ன நிலை? ஒரு இடைப்பட்ட நிலை, ஊசலாட்ட நிலை என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். நடுவிலே உள்ள நிலை ஐய நிலை. எனவே திருவருளை ஐயமாக உணர்ந்த நிலை, அதாவது ஐயமாக உணர்ந்த நிலை என்றால் என்ன பொருள்? அதாவது உலகப்பற்றையும் விட முடியாமல் திருவருளிலேயும் உறுதியாக நிற்க முடியாமல் இரண்டுக்கும் இடையிலே தடுமாறுகிற நிலைதான் இரண்டாவது நிலை சிவ தரிசனம். உலகப்பற்று முன்னம் போக முற்றிலும் போகவில்லை. ஆக உலகத்துக்கும் திருவருளுக்கும் இடையில இருக்கிற நிலை சிவதரிசனம். இந்த இடத்துலயும் சிவம் என்பது திருவருள் தான். அதே போல மூன்றாவது என்ன வர வேண்டும்? சிவ ஆனந்த சுத்தி வராதா? சுத்தி சிவசுத்தி, சிவசுத்தி என்று வராது. நாம் முன்னே பார்த்தது சுத்தி என்றால் என்ன பொருள்? ஆமா, இங்கே நீங்க வேண்டியதில்லையே, இங்கே சேர்வதுதான், இங்கே நீக்கம் கிடையாது. சிவத்தை சேர வேண்டுமே தவிர அதிலிருந்து நீங்க கூடாது. எனவே சுத்தி என்ற நிலை கிடையாது. சிவ யோகம், யோகம் என்றால் ஒன்றுபடுதல், சிவயோகம். சிவயோகம் என்றால் சிவ திருவருள், இந்த இடத்துலயும் திருவருள் தான், திருவருளோடு ஒன்றுபடுதல். எனவே அந்த திருவருளை முதலிலே பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு எல்லா பற்றையும் விட்டு அந்த திருவருளிலேயே திருவருளோடு ஆன்ம அறிவு ஒன்றுபடுதல். அந்த திருவருள் என்பது அறிவுதானே, அது சிவனது அறிவு, பேரறிவு, ஆன்ம அறிவு, சிற்றறிவு. இந்த ரெண்டு அறிவுகளும் ஒன்றுபட வேண்டும், அறிவோடு அறிவு சேர வேண்டும். சிற்றறிவு பேரறிவோடு சேர்ந்து நிற்கிற நிலைதான் சிவயோகம். அப்போது நான் என்ற நினைப்பு கிடையாது. நான் என்ற நினைப்பு போய்விடும், எனது என்ற விருப்பம் போய்விடும். வேண்ட அந்த நிலையில தான் மாணிக்க வாசகர் குழைத்த பத்திலே பாடுகிறாரே, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் அயன்மார்க், வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய் அதுவே யானும் வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உன்றன் விருப்பம். எனக்கு என்று என்ன இச்சை, எனக்கு என்று என்ன விருப்பம் இருக்கிறது? நீ என்ன விரும்புகிறாயோ அதுதான் என்னுடைய விருப்பம், எனக்கு என்று என்ன இருக்கிறது? எனவே அதுதான் அருளோடு ஒன்றுபட்ட நிலை, குழைத்த பத்து. அந்த குழைத்த பத்து எல்லா பாட்டுமே அதுதான் சிவயோகம். அடுத்து நான்காவது நிலைதான் அந்த திருவருள் தனக்கு தலைவனாகிய சிவத்தை ஆன்மாவோடு கூட்டுவி, சிவத்திலே சேர்த்துவிடும் இந்த திருவருள். ஆக திருவருளினுடைய பணி என்ன? சைவத்துல சைவ சித்தாந்தத்தை திருவருளினுடைய பணி இந்த ஆன்மாக்களை படிப்படியாக அறிவை வளர்த்து வளர்த்து பக்குவப்படுத்தி இறைவனை அறியக்கூடிய தகுதியை உண்டாக்கி அவனிடத்திலே சேர்த்து விடுகிறது. ஆக அம்மையினுடைய வேலை அப்பனை காட்டுவது, தாயினுடைய வேலை குழந்தையை தந்தையிடம் சேர்ப்பிப்பது என்று அந்த அன்னையாகிய அருள், அருள் சக்தி சிவத்திலே சேர்க்க அந்த சிவ முதற்பொருளோடு, சிவபரம்பொருளோடு ஆன்மா ஒன்றுபட்டு ஆனந்த நிலை, இதுதான் ஆனந்த நிலை. சிவயோகம் என்பது அருள் நிலை, சிவயோகம் அருள் நிலை, சிவபோகம் அது நாலாவது ஆனந்த நிலை, சிவபோகம் என்று. இப்படி அந்த ஞான நெறியிலே செல்லுகின்ற மாணவர்கள் கடக்க வேண்டிய பத்து படிநிலைகளை, அனுபவப்படிகளை அமைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் பத்துக்கோலாம் அடியார் செய்கைதானே என்று பாடியிருக்கிறார். அந்த ஒன்று கோலாம் என்று தொடங்குகிற பதிகத்தில் பத்துக்கோலாம் அடியார் செய்கைதானே என்று இந்த வகையில் அமைத்திருக்கிறார்கள். இதில் சிவயோகம் என்பது பத்து, சிவபோகம் என்பது பதினோராவது நூற்பா, சிவபோகம் பதினோராவது நூற்பா, பன்னிரெண்டாவது கடைசி நூற்பா, பன்னிரெண்டாவது நூற்பா. அவ்வாறு சிவபோகத்தை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அனுபவிக்கலாம், இந்த உடம்பிலே இந்த உலகத்திலே இருந்து கொண்டே சிவபோகத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கு தான் அணைந்தோர் என்ற பெயர், அல்லது ஜீவன் முத்தர்கள் அணைந்தோர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார்கள். ஆக இந்த அனுபவ நிலைகளையெல்லாம் இங்கே அருள்நந்தி சிவத்தினுடைய வாக்கின் மூலமாக பார்க்க நமக்கு நேரமில்லை. நீங்கள் ஓய்வில் படித்து அனுபவிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். கடைசியில் அந்த 12வது நூற்பாவில் ஒரு இரு பாட்டுகளை சொல்லி முடிக்கலாம். 12ல் இந்த 312 பாருங்க, 312 313 தெரிவறியன்னு தொடங்கும். தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும். சிவம் பிரகாசிக்கும், சிவம் வெளிப்படும், இங்கே ஜீவன் முத்தனாகும். அப்போது ஆணவ மலம் என்ன ஆகிறது? உரிய மலம், ஆணவ மலம் அந்த நிலையில, அந்த முத்தி நிலையில எப்படி இருக்கும்? நீங்கி விடுமா, அழிந்து விடுமா? உரிய மலம் ஔடவத்தால் தடுப்புண்ட விடமும், மருந்தினாலே தடுக்கப்பட்ட அடங்கி கிடக்கிற அந்த நஞ்சை போலவும், உடம்பிலே ஏறிய நஞ்சு மருந்தினுடைய ஆற்றலினாலே அடங்கி போகிறது, அதுபோலவும் உள்ளெரியின் முன்னர் இருள் போலவும், நெருப்பின் முன்னே கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்பின் முன்னே அடங்கி போகிற இருள் போலவும், தேற்றின் வறு பரல் சேர் நீர்மருவு கலங்களும் போலாகி, அந்த கலங்கள் நீரை தெளிவிப்பதற்காக அந்த காலத்துல தேற்றாங்கொட்டை என்ற ஒன்றை போடுவார்கள். அதை போட்ட உடனே அந்த கலங்கள் எல்லாம் அடியிலே தங்கிவிடும், நீர் மேலே தெளிந்து விடும். அதுபோல இந்த நிலையிலே ஆணவ மலம் அந்த கலங்கள் போல அடியிலே தங்கிவிடுகிறது. தேற்றின் வறு பரல், அந்த தேற்றாங் கொட்டையில் உள்ள அந்த பரல் சேர்ந்த நீர் மருவு கலங்களும் போலாகி, மாயாதே ஆணவமலம், மாயாதே தன் சக்தி மாய்ந்து, ஆணவமலம் அழியவில்லை, அதனுடைய சக்தி மாய்ந்தேன்னா அடங்கி, காயம் திரியுமளவும் உளதா, இந்த உடம்பு இருக்கிறவரை அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை இருக்கும். பின்பு காயம் சேராத வகை தானும் தேயுமன்றே என்கிறார். கடைசியில அந்த ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்திலே வாழ 325 அந்த ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறவரை சில அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார். அந்த ஜீவன் முத்தர்கள் நாம் சிவத்தை பெற்றுவிட்டோம் என்று மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த மும்மலங்களும் நீங்கினாலும் அவற்றினுடைய வாசனை இந்த உடம்பு இருக்கிற வரை எப்போதும் வந்து தாக்கலாம். எனவே அந்த மல வாசனைக்கு இடங்கூடாமல் இந்த ஜீவன் முத்தர்கள் விழிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உரிய சாதனம்தான் வழிபாடு. திருக்கோயில் வழிபாடு என்பது அதற்காகத்தான். திருக்கோயில் வழிபாடு அடியார் கூட்டத்திலேயே எப்போதும் இருத்தல், அடியார் இணக்கம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த 325வது பாட்டுல திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு, அந்த திருமேனியை சிவமெனவே கண்டு வழிபட வேண்டும். சிவனெனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே. அதாவது இது இந்த முதல் இரண்டு வரி சரியையாளருக்கு இறைவன் எப்படி அருள் புரிகிறான் என்பது. திருக்கோயிலே சரியையாளர் இருக்கிறாங்களே, சரியை தொண்டு, அவர்களுக்கு எப்படி அருள் புரிகிறானா, அந்த திருமேனியை சிவமென்று கருதி வழிபடுகிற காலத்திலே அந்த திருவுருவத்திலே இறைவன் மறைந்திருந்துதான் அருள் புரிகிறான். சரியை நெறியிலே நிற்பவர்களுக்கு இறைவன் எப்போதும் மறைந்திருந்துதான் அருள் புரிவான், சிவன் உறைவன் அங்கே. பிறகு அடுத்து சரியைக்கு அடுத்து கிரியையாளர்களுக்கு அந்த விசேட திக்கை பெற்ற அந்த கிரியையாளர்களுக்கு எவ்வாறு அருள் புரிகிறான்? உருக்கோலி உரு அந்த ஆன்மார்த்த பூஜையிலே உருவம் அமைத்து மந்திரத்தால் என நினையும் அவருக்கு அந்த மந்திரத்தை பதித்து மந்திர திருமேனியாக வைத்து இறைவனை வழிபடுகிறார்கள் அந்த கிரியையாளர்கள். அவர்களுக்கு உளனெங்கும் இளன் இங்கும் உளன் என்பார்க்கும் விரும்பிய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல், இந்தனம்னா விறகு, விறகிலே நெருப்பை போல, அந்த விறகிலே நெருப்பு எப்போதும் மறைந்திருக்கும், கடைகிற போது மட்டும் அந்த நெருப்பு வெளிப்படும். அதுபோல பெருமான் அந்த திருமேனியிலே எப்போது மறைந்திருக்கிறார், ஆனால் இந்த கிரியையாளர்கள் மந்திரத்தை உச்சரித்து அந்த மந்திர வழிபாடு செய்கிற போது அந்த நேரத்திலே அந்த திருவுருவத்திலே இறைவன் விளங்கி நின்று அருள் புரிகிறான் என்று இது அவர்களுக்கு. கடைசியிலே ஞானிகளுக்கு ஜீவன் முத்தர்களுக்கு அவன் எப்படி அருள் புரிகிறான்? கடைசி வரியில சொல்லுகிறார், உருக்கான உண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு, அந்த கன்றையின்ற அந்த பசுவினுடைய மடியிலே அந்த கன்றை நினைத்த போதே பால் தானாக ஒழுகுவது போல இந்த ஜீவன் முத்தர்கள் காணுகிற போதெல்லாம் அந்த திருவுருவிலே சிவன் வெளிப்பட்டு நின்று அவர்களுக்கு அருள் புரிகிறான். அதை நம்முடைய நாயன்மார் வரலாறுகளில் பார்க்கிறோம். நம்ம அப்பர் பெருமான் தில்லை தரிசனத்தை காணுகிற போது என்று வந்தாய் என்று பெருமான் அந்த திருவுருவிலே நின்று கேட்கிறாராம். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேங்கிற. அதே போல சுந்தரமுர் சுவாமிகள் அந்த ஒற்றியூரிலே கண்ணை பறிகொடுத்து ஊன்றுகோலோடு அந்த திருவன்பாக்கத்துக்கு வருகிற போது அங்கே சிவலிங்க பெருமானை பார்த்து, பெருமானே நீ இங்கே இருக்கிறாயா, நீ மூன்று கண் வைத்திருக்கிறாயே, என்னுடைய கண்ணையும் பறித்து விட்டாயே, போகாது என்று பாடுகிறார். அதற்கு பெருமான் சொல்கிறார், ஆமா உள்ளோ நாம் இங்கேதான் இருக்கிறோம், நீர் போய் வாரும் என்று ஒரு ஊன்றுகோலையும் உதவி கொடுத்தான் என்று. இப்படி அருளாளர்களுக்கு இறைவன் எதிர் நின்று பேசுகிறான், உரையாடுகிறான். அது அவர் ஞானிகளுக்கு என்று கடைசி பாட்டை மட்டும் சொல்லுகிறேன். கடைசியில ஞானாசிரியரை வழிபட வேண்டும் அந்த மாணாக்கர். ஞானாசிரியர் குரு குருலிங்க சங்கமம் என்ற வழிபாடு அவர்களுக்கு வேண்டும். அதில் கடைசியிலே குரு வழிபாட்டை சொல்லி முடிக்கிறார். அதில் கடைசி பரபிரம்மம் இவனென்றும் பரசிவன்தான் என்றும் பரஞானம் இவனென்றும் பராபரன்தான் என்றும் அறன் தரு சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருக்குருவை வழிபடவே அவன் இவன் தானாயே. அந்த இறைவன் அந்த குருவானவர் சிவமாகவே இருக்கின்றவர். அவர் அருள் புரிகின்ற முறையை மூன்று உவமைகளால் விளக்குகிறார். அந்த குருவானவர் கோழி கோழி ஆமை மீன் என்ற மூன்றை உவமை சொல்லுகிறார். குருவுக்கு கோழி ஆமை மீன். கோழியானது தன்னுடைய முட்டையை பரிசித்து அதன் மேல் அமர்ந்து தீண்டி அந்த குஞ்சை வெளிப்படுத்தி தன்னை போல் ஆக்குகிறது, அது கோழியினுடைய பரிசித்தல். அதுபோல குருவானவர் தன்னுடைய பரிசத்தினாலே அந்த மாணவனை சிவமாக்குகிறார். பிறகு ஆமை அங்கே தூரத்தில் கரையில தன்னுடைய முட்டையெல்லாம் புதைத்திருக்கும், அந்த முட்டைகளை தன்னுடைய நினைப்பினாலேயே அந்த ஆமை பொறிக்க வைக்குமா, நினைப்பினாலேயே. அதுபோல இந்த ஞான குருவானவர் தன்னுடைய நினைப்பினாலேயே பாவனையினாலேயே அந்த மாணவனை சிவமாக்க வல்லவர். பிறகு இன்னொரு உவமை மீன். அந்த மீன் தன்னுடைய சினையை முட்டையை தன்னுடைய பார்வையினாலேயே பொறிக்க வைக்கும், அதுபோல ஞான குருவானவர் தன்னுடைய நயன திக்கையினாலே, நயனத்தினாலேயே அந்த மாணவனை சிவமாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார், என்று அவருடைய பெருமையை சொல்லுகிறார். இறங்கிய வாரணம், வாரணம் என்றால் கோழி, யாமை, மீன், இந்த மூன்றும் அண்டம் தங்களுடைய முட்டையையும். அண்டம் என்பது எவற்றுக்குரியவை? கோழிக்கும் ஆமைக்கும். அண்டம் என்பது அந்த முதல் இரண்டுக்கு, மீனுக்கு அடுத்த வாரத்தர். அண்டம் என்பது வாரணத்துக்கும் ஆமைக்கும், அடுத்து வருகிற சினை என்பது மீனுக்கு உரியது. வாரணம், யாமை, மீன் என்ற மூன்றும் அண்டம் சினையை இயல்பினோடு பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவை தாமாக்குமாபோல் சிவமே ஆக்கும். பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்துந்தானே என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறார். எனவே இப்படியாக இந்த சிவஞான சித்தியாரை இந்த 15 நாட்களும் சொல்லுகின்ற வாய்ப்பும் பேரும் எனக்கு கிடைத்தது. கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி எனக்கும் தெளிவு வந்த தெளிவு நானும் தெளிவு பெற்றேன். சொல்ல சொல்லத்தான் ஆசிரியர்களுக்கு தெளிவு வரும். எனவே அந்த வகையிலே நானும் பயன்பெற்றேன் என்பதை சொல்லிக்கொண்டு அமைக்கிறேன். வணக்கம்.